நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக, இலங்கை ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க தமிழக மீனவர்கள் கோரியிருந்த அனுமதி நிராகரிக்கப்பட்டுள்ளது பற்றி விரிவான செய்திகள்.
அவர்கள் 83 நாட்கள் வருடத்திலே மீன்பிடிப்பதற்கு அனுமதி கோரியிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய மீனவர்கள் பிரதிநிதிகள் முன்னிலையிலும் கவுண்டர் ஜனாதிபதி அவர்கள் முன்னிலையிலும் ஒரு நாள் கூட இலங்கை கடல் எல்லைக்கு மீன்பிடிப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்ற முடிவை இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம்.
இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொண்டிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தரோடு தெரிவிக்கும் கருத்துக்கள்.
இது இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. நீதியை நிலைநாட்டுவதற்காக, சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன.
சிகிரியா சுவரோவியங்களை சேதப்படுத்திய பெண்மணிக்கு இலங்கை ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியுள்ள செய்தியும், மலேசியாவின் ஹிண்ட்ராஃப் அமைப்பினர் பிரிட்டன் அரசு மீது தொடர்ந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது குறித்து மனுதாரர் வேதமூர்த்தியின் பேட்டி ஆகியவையும் இன்ன பிற தகவல்களும் கேட்கலாம்.
பிபிசி தமிழோசையின் செய்திகள் வாசிப்பவர்கள் இளையதம்பி தயானந்தா, பிரதீபன் குணசீலன். கென்யா பல்கலைக்கழகம் ஒன்றை தாக்கியிருக்கும் அல் சஹாப் கிளர்ச்சியாளர்கள் பல பணைய கைதிகளையும் பிடித்திருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாத பல மாணவர்கள் அங்கு கல்வி கேட்பதன் காரணத்தாலேயே நாட்டின் வடகிழக்கில் உள்ள ஹரிசா பல்கலைக்கழகம் தாக்கப்பட்டதாக அல் சஹாப் பிபிசிக்கு தெரிவித்திருக்கிறது. தாக்குதலின் ஆரம்பத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 14 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 60-க்கும் மேற்பட்டவர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். கதவுகளை திறந்து உள்ளே நுழைந்த ஆயுததாரிகள் உள்ளே இருந்தவர்களிடம் நீங்கள் முஸ்லீம்களா அல்லது கிறிஸ்தவர்களா என்று கேட்டதாக மாணவர் ஒருவர் தெரிவித்தார். கிறிஸ்தவர்கள் அங்கேயே சுடப்பட்டதாக அவர் மேலும் கூறியிருக்கிறார். பல்கலைக்கழக மாணவர்கள் 300 பேரின் இருப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், 100 கணக்கான பிற மாணவர்கள் என்னவானார்கள் என்பது குறித்து தொடர்ந்தும் தேடுதல் வேட்டை நடத்தப்படுவதாகவும் அரசாங்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.
ரஷ்யாவின் தூரகிழக்கு கடற்பகுதியில் ஒரு மீன்பிடி கப்பல் மூழ்கியதில் குறைந்தது 56 பேர் இறந்துள்ளனர் மற்றும் கப்பல் மூழ்கியதில் காணாமல் போன 12-க்கும் அதிகமானோரை மீட்புப் படையினர் தேடி வருகின்றனர். அந்த கப்பல் மோசமான வானிலையின் காரணமாக மூழ்கியபோது அதனுள் 130-க்கும் மேற்பட்டோர் இருந்துள்ளனர். வேகமாக வீசும் காற்றுடன் போட்டி போட முடியாமல் ஹெலிகாப்டர்கள் கப்பல் மூழ்கிய இடத்தை நெருங்க முடியாமல் இருக்கின்றன மற்றும் கடலின் உறைபனி நீரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு மிகவும் உதவியாக இல்லை. மீன்பிடி படகுகளால் மீட்கப்பட்ட பலரும் கடும் குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கின்றனர். விபத்திற்கான காரணம் இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. பனிப்பாறையில் மோதி அந்த கப்பல் மூழ்கியிருக்கலாம் அல்லது அளவுக்கு அதிகமாக பிடிக்கப்பட்ட மீன்களின் எடை காரணமாகவும் கப்பல் மூழ்கியிருக்கலாம் என்ற கருத்துக்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
கடந்த மாதம் குறைந்தது 5 சீன குடிமக்களை எல்லை தாண்டிய குண்டுவீச்சில் கொன்றது தங்கள் படைகள்தான் என்று மியான்மர் சீனாவிடம் ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலின் பின்னர் நடந்த கூட்டு ஆய்வின் முடிவுகளை மியான்மர் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டதாக பீஜிங்கில் அமைந்திருக்கும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியிருக்கிறது. முன்னர் இந்த தாக்குதலில் தங்கள் விமானம் ஈடுபட்டதை ஒப்புக்கொள்ளாத மியான்மரின் அதிகாரிகள் தற்போது எந்தவித கருத்தையும் வெளியிடவில்லை. முன்னர் பர்மா என்று அழைக்கப்பட்டு வந்த மியான்மரின் வீரர்கள் பலரும் ஹோங்காங் இன போராளிகளால் சீன மியான்மர் எல்லையில் அதிகரித்து வந்த மோதல்களில் கொல்லப்பட்ட போது இடம்பெற்றதே இந்த எல்லை தாண்டிய குண்டுவீச்சு என்பது குறிப்பிடத்தக்கது.
யமனின் பிரதான துறைமுக நகரான ஏதனில் அதிபர் மன்சூர் ஹாதிக்கு விசுவாசமான படையினருக்கும் கிளர்ச்சியாளருக்கும் இடையே பலத்த மோதல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. ஒரு வாரத்திற்கு முன்னர் அந்த நகரில் இருந்து அதிபர் தப்பித்திருக்கிறார். முன்னாள் அதிபர் அலி அப்துல்லா செல்லாவிற்கு விசுவாசமான அரச ராணுவ படையினர் கிளர்ச்சியாளர்களோடு இணைந்து செயற்படுகிறார்கள். அவர்களின் தாங்கிகள் மற்றும் ஆயுத வண்டிகள் மையப்பகுதியை எட்டியிருக்கின்றன. அதேவேளை டஜன் கணக்கான படையினர் இந்த மோதல்களில் பங்கேற்க துறைமுகம் வழியாக நகருக்குள் தரையிறங்கியிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
ஜெர்மன் விங்ஸ் விமானம் ஒன்றை சென்ற வாரம் அல்ஃப் மலைகளில் மோதியதாக சந்தேகிக்கப்படும் அந்த விமானத்தின் துணை விமானி தற்கொலை வழிகள் பற்றியும் விமானியரை கதவை தாளிடுவது பற்றியும் ஆராய்ந்திருந்தார் என ஜெர்மன் சட்ட நடவடிக்கை அதிகாரிகள் கூறுகிறார்கள். அன்ரேயாஸ் லூபிட்சின் வீட்டிலிருந்த தொடுதிரை கணனியில் அவர் சென்றிருந்த இணையதளங்களை ஆராய்ந்து இதை கண்டுபிடித்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனிடையே விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திலிருந்து அந்த விமானத்தின் 2வது பிளாக் பாக்ஸ் பதிவு கருவியையும் கண்டெடுத்திருப்பதாக பிரெஞ்சு விசாரணை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள்.
இன்றைய தமிழோசையில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க தங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று தமிழக மீனவர்கள் வைத்திருந்த கோரிக்கையை இலங்கை தரப்பு இன்று நிராகரித்துவிட்டது. இன்று கொழும்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற ஒரு உயர்மட்ட குழு கூட்டத்திலேயே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் இலங்கை அரசு சார்பில் ஜனாதிபதி, மீனவ பிரதிநிதிகள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மீன்பிடித்துறையின் அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்திய தரப்பிலிருந்து, அதாவது தமிழக மீனவர்கள் ஆண்டொன்றுக்கு 83 நாட்கள் தங்களுக்கு இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க அனுமதி கோரி கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தின் விவாதத்தின் போது கோரியிருந்தார்கள். இது குறித்த விரிவான தகவல்களை தருகின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம்.
இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை நாண்டி வந்து மீன்பிடிப்பதற்கு இந்திய மீனவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று இன்று கொழும்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானத்தை அடுத்து அவ்வாறு வருகின்ற இந்திய மீனவர்களை அவர்களது படகுகளுடன் கைது செய்யுமாறு கடற்படையினருக்கு ஜனாதிபதி உத்தரவிட்டிருப்பதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தவர்களில் ஒருவராகிய மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சொய்சா அவர்கள் பிபிசி தமிழோசியிடம் தெரிவித்தார். அண்மையில் இலங்கை இந்திய மீனவர் பிரதிநிதிகளுக்கிடையில் சென்னையில் நடைபெற்ற மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைகளின் போது பேசப்பட்ட விடயங்கள் பற்றி இங்கு எடுத்து கூறப்பட்டிருக்கின்றது. இந்திய மீனவர்களை இலங்கை கடற்பரப்பினுள்ளே அனுமதிக்க முடியாது என்பதற்கான தமது பக்க நியாயங்களை வடபகுதி மீனவர் பிரதிநிதிகள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஜஸ்டின் சொய்சா அவர்களிடம் அங்கு விவாதிக்கப்பட்ட விடயங்கள் குறித்து விவரம் கேட்டேன்.
83 நாட்கள் வருடத்திலே மீன் பிடிப்பதற்கு அனுமதி கோரியிருந்தார்கள். ஆனால் எங்களுடைய மீனவர்கள் பிரதிநிதிகள் முன்னிலையிலும் கவுரவ ஜனாதிபதி அவர்கள் முன்னிலையிலும் ஒரு நாள் கூட இலங்கை கடல் எல்லைக்கு மீன் பிடிப்பதற்கு அவர்களை அனுமதிக்க முடியாது என்ற முடிவை இந்த கூட்டத்தின் மூலம் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அத்தோடு அவர்கள் அத்துமுறை நுழையும் பொழுது அவர்களை உடனடியாக கைது செய்து நிறுவனமான போட்டுகளை கைது செய்து நீதிமன்றத்தில் உட்படுத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை வழங்கும்படி ஜனாதிபதி அவர்கள் கடற்படைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்.
அவர்கள் வேறு விதமான, அதாவது தடை செய்யப்படாத தொழில் முறைகளை கையாண்டு அவங்க வந்து மீன் பிடிச்சா அப்ப என்ன செய்வீங்க?
தடை செய்யப்படாத தொழில் முறைகளை பயன்படுத்தி எங்களுடைய கடலில் மீன் பிடிப்பதற்கு நாங்கள் அனுமதி வழங்க மாட்டோம். இருப்பினும் எங்களுடைய மீனவர்கள், எங்களது மக்கள், அவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருந்தால் எங்களுடைய மீனவர்கள் அது சம்பந்தமாக பொருட்படுத்த மாட்டார்கள். ஏனென்றால் எங்களுடைய மீனவர்களுடைய கடல் வளங்களும் கடல் உபகரணங்களும் சூறையாடப்படும் பொழுதுதான் எங்களது மீனவர்கள் கொதிப்படைவார்கள்.
அப்படியானால் இலங்கை மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறதுக்கு நீங்கள் ஒப்புக்கொள்றீங்களா?
எங்களுடைய கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்களுடைய அத்துமுறை இவ்வளவு காலமும் இருந்ததையா? தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை இப்பொழுது அவர்கள் அந்த தொழிலுக்கு மாற்றுவார்களா இருந்தால் அவர்கள் இப்பொழுது பாவிக்கிற படகுகளை கொண்டு நமது எல்லைக்குள் வேறு விதமான தொழில்களை அவர்கள் செய்ய முடியாது. அந்த படகுகளை கொண்டு ஆழ்கடல் தொழிலை மட்டும்தான் செய்ய முடியும். இப்பொழுது ரோலிங் தொழிலுக்காக பயன்படுத்துகின்ற அந்த படகுகளை கொண்டு வேற விதமான வலைகளை கொண்டு எமது மீன் கடற்பரப்புக்கு மீன் தொழில் செய்ய முடியாது. அது சர்வதேச எல்லைகளில்தான் அவர்கள் அந்த படகுகளிலே ஏற்றப்படுகின்ற வேறு வலைகளை கொண்டு மீன் பிடிக்க முடியும். ஆகவே அவர்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை
என்றார் மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவர் ஜஸ்டின் சொய்சா அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்கவாசகம். இன்றைய கூட்டத்தில் முதல் முறையாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் உறுப்பினர்களும் கலந்து கொண்டுள்ளார்கள். கூட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்களிடம் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து கேட்டேன்.
இந்த கூட்டம் கூட்டப்பட்டதற்கே நான் தான் காரணம். மூன்று விஷயங்கள் முக்கியமாக இடம்பெற்றன. ஒன்று, தாங்கள் பரம்பரையாக செய்து வந்த தொழிலை தாங்கள் செய்ய முடியாமல் இருக்குது. அந்த காரணத்தை நிமித்தம் தங்களுடைய கடன் சுமை வளருகின்றது. தங்களுடைய குடும்பங்களை தங்களால் பாதுகாக்க முடியாமல் இருக்கின்றது. தாங்கள் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றோம். இரண்டாவது, தங்களுடைய வரைகளை தாங்கள் கடலில் வீசினால் தொழிலை செய்வதற்காக இந்திய மீனவர்களுடைய படகுகள், அதாவது ட்ரோலர் படகுகள் வருகின்ற பொழுது அந்த வரைகள் அழிந்து போகின்றன. அதன் காரணமாக தங்களுடைய தொழிலுக்கு உறுத்தான சொத்து அடிபடுகின்றது. இதுவும் தொடர் கதையாக இருக்கின்றது. மூன்றாவதாக, இந்த ட்ரோலர்கள் வந்து இலங்கை கடல் பரப்பில் தொழில் செய்கின்ற பொழுது அது கடலையே அப்படியே சுரண்டி கொண்டு பெரிய மீன்கள், சின்ன மீன்கள், முட்டைகள் எல்லாவற்றையும் ஒரே இழுவையில எடுத்துக்கொண்டு ஏற்படுகின்ற அழிவு மிகவும் அதிகம். நான் கருதினான் இந்த விடயம் சம்பந்தமாக முதல் இலங்கை தரப்பில் ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நான் ஜனாதிபதியுடன் பேசி என்னுடைய வேண்டுகோளுக்கிணங்க இன்றைய கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, அந்த முடிவுகள் அமல்படுத்தப்படும். முதல் முடிவு என்னென்றால், தற்பொழுது ஒரு சட்ட ரீதியாக ஒரு விதி உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்விதமான தொழில் முறை ட்ரோலர் மூலமாக, அதை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பாட்டம் ட்ரோலிங் என்று, அவ்விதமான தொழில் முறை சட்டத்துக்கு மாறானது என்று ஒரு விதி இருக்கின்றது. ஆனால் அது பூர்ணமாக இல்லை, அதில் சில குறைகள் இருக்கின்றது. சட்ட ரீதியாக அவ்விதமான ஒரு விதியை, ஒரு சட்டத்தை முதல் ஏற்படுத்த வேண்டியது அவசியம். அதாவது கடல் பரப்பில் மீனவர்கள் எவரும், இலங்கையைச் சேர்ந்தவர்களோ அல்லது இந்தியாவைச் சேர்ந்தவர்களோ அல்லது வேறு எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களோ, அவ்விதமான தொழில் முறையை கையாளக்கூடாது. ஏனென்றால் அவ்விதமான தொழில் முறையை கையாளுவது இங்கத்திய மீனவர்கள் செய்கின்ற தொழில் முறைக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. அடிவரையில் அந்த வரைகள் சென்று இழுக்கப்படுகின்ற பொழுது முழுதையும் பாரி எடுக்கின்ற காரணத்தின் நிமித்தம் பாரிய அழிவு ஏற்படுகின்றது. அதையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. அதனுடைய அவ்விதமான ஒரு சட்டம் முறையாக கொண்டு வரப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது விடயம் என்னவென்றால், வடமாகாண சபையும் தமிழ்நாடு அரசும் இந்த விடயம் சம்பந்தமாக பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும்.
இப்ப இலங்கையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் அப்படிங்கறதுல புதிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய நிலைப்பாடு அல்லது எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது? அவர் ஏதாவது காத்திரமா சொன்னாரா?
ஜனாதிபதி அவர்களும் தானும் மத்திய அரசாங்கத்துடன் பேசி தேவையாயிருந்தால் தான் தமிழ்நாட்டுக்கே சென்று தமிழ்நாடு அரசில் உள்ளவர்களுடன் பேசி இந்த கருமத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தானும் முயற்சிப்பதாக கூறியிருக்கின்றார். மீனவர்களுக்கிடையில் பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக அல்லது இதற்கு முன் பேசப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக எவ்விதமான பேச்சுகளும் இடம்பெறவில்லை. பேச்சுகள் இடம்பெற்றது ஆக இந்த மூன்று விடயங்கள் சம்பந்தமாக. ஒரு சட்டத்தை உருவாக்குவது, சட்டம் உருவாக்கப்பட்ட பிறகு எல்லையை பரிசீலிப்பது, அதை இலங்கை படைகளும் இந்திய படைகளும் ஒன்றாக சேர்ந்து அந்த எல்லையை பாதுகாப்பது, மற்றது வடமாகாண அரசுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் இடையில் இந்த விடயம் சம்பந்தமாக உடன்பாடு ஏற்படக்கூடிய வகையில் பேச்சுவார்த்தை இடம்பெற வேண்டும். மற்றது இலங்கை மத்திய அரசாங்கத்துக்கும் டெல்லி மத்திய அரசாங்கத்துக்கும் இடையில் இது விடயம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை இடம்பெற வேண்டும். இந்த கருமங்கள் எதிர்வரும் வாரங்களில் கையாளப்படும் என்று கருதுகின்றோம். அதற்கு மேலதிகமாக தற்பொழுது எதுவும் சொல்வதற்கு இல்லை.
இப்போ இந்திய இலங்கை மீனவர்களிடையேயான இந்த உரசல் வந்து இந்திய இலங்கையினுடைய ராஜதந்திர உறவுகளில் கூட ஒரு பெரிய நெருடலாக இருக்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்து இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் அரசியல் ரீதியாக கொடுக்கப்படுகின்றன.
நான் சொல்லக்கூடியது என்னவென்றால், இது இலங்கை மீனவர்கள் இந்திய மீனவர்கள் என்ற அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. நீதியை நிலைநாட்டுவதற்காக, சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக ஒரு நாட்டைச் சேர்ந்த மக்கள் தங்களுடைய கடல் பரப்பில் தங்களுடைய தொழிலை செய்யக்கூடிய வகையில், அதை செய்வதற்கு எதை செய்ய வேணுமோ அதை செய்யக்கூடிய வகையில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் இரா சம்பந்தர், இன்று ஜனாதிபதி மீனவர் தரப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் மற்றும் அரசியல் அதிகாரிகளுடன் நடைபெற்ற அந்த உரையாடல் குறித்து சம்பந்தர் நம்மிடம் தெரிவித்த கருத்துக்களின் விரிவான ஒலி வடிவத்தை நேயர்கள் இன்று நமது இணையதளத்தில் கேட்கலாம். அடுத்ததாக மேலும் ஒரு இலங்கை செய்தி. இலங்கையில் மிகவும் பாரம்பரியமும் பழமையும் வாய்ந்த சிகிரியா மலைப்பகுதியில் உள்ள சுவர் ஓவியங்களை சேதப்படுத்தியதான குற்றச்சாட்டில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த கிழக்கிலங்கையைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பொது மன்னிப்பு அளித்துள்ளார். இதுகுறித்த தகவல்களை தெரிவிக்கின்றார் நமது செய்தியாளர் உதயகுமார்.
தொல்பொருள் ஆய்வுக்குரிய சிகிரியா மலைக்குன்றிலுள்ள அஜந்தா ஓவியங்களை சேதப்படுத்தினார் என்ற குற்றத்துக்காக சிறை தண்டனை பெற்றுள்ள தமிழ் பெண்ணுக்கு ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு சித்தாண்டியைச் சேர்ந்த 27 வயதான சின்னத்தம்பி உதயசிறி என்ற இந்த பெண் தற்போது அனுராதபுரம் சிறைச்சாலையில் தண்டனை கைதியாக உள்ளார். அஜந்தா ஓவியங்களில் தனது பெயரை எழுதியதாக இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தம்புள்ளை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இவரை குற்றவாளியாக தீர்மானித்து கடந்த மாதம் 2 இரண்டு வருட சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கியது. இவரது குடும்ப நிலவரத்தை கருத்தில் கொண்டு இவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என்று நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் இன மத மொழி வேறுபாடுகளுக்கு அப்பால் பல்வேறு தரப்பினராலும் ஜனாதிபதியிடம் கோரிக்கை மனுக்களும் முன்வைக்கப்பட்டன. சின்னத்தம்பி உதயசிரிக்கு பொது மன்னிப்பு வழங்கும் ஆவணத்தில் ஜனாதிபதி ஒப்பமிட்டுள்ளதை நீதித்துறை அமைச்சரான விஜயதாச ராஜபக்ச உறுதிப்படுத்தி ஊடகங்களுக்கும் தெரிவித்துள்ளார். சின்னத்தம்பி உதயஸ்ரீக்கு ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகளை அடுத்து அவரது குடும்ப உறுப்பினர்கள் தற்போது ஆறுதல் அடைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். அவரது தாயார் தவமணி சின்னத்தம்பி
ரெண்டு வருஷம் கேட்டு இந்த மகளோட மகளர் ரெண்டு மாசம் தாரகரண மன்னிப்பில விட்டுருக்கிறாரு. நான் மறக்க மாட்டேன், எப்போதும் நான் மறக்க மாட்டேன். ஜனாதிபதி ஐயாவுக்கு நான் நன்றி தான் சொல்லணும். மகள் இப்ப வந்தாதான் ஆக நல்லா இருக்கும் மனதுக்கு. நேற்று மகளை பார்த்தனாங்க, பார்த்தவொடனே அழுதினாவோ என்ன எப்படி நான் எடுங்கம்மா, என்ன ரெண்டு வருஷம் இதுக்குள்ள போட போறாளன்ட. நான் சொன்னேன், உன்னே எடுக்கிறது கேட்டு நீ வெறும் சிரமம் எடுக்கிறாங்கம்மான்னு. நீ கையில வருவா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்மளை பத்தி எல்லாரும் கவலைப்பட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், நானும் அது ஒரு நம்பிக்கையில இருக்கிறேன். நம்ம எப்படியா நான் என்ன எடுங்க என்றுதான் அவர் சொன்னாவோ.
சகோதரியின் விடுதலை மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவர் விடுதலையான பின்பு சமூகத்தில் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் பற்றிய கவலை குறிப்பாக அவரது சகோதரிகளிடம் காணப்படுகின்றது.
சமூகத்துல கண்ணோட்டம் வித்தியாசமாக பார்த்து கொண்டிருக்குமா, வந்த உடனே பெண் என்ன சொல்லப்படாங்கன்னு தெரியாது. அவட மனநிலை இப்ப எந்த நிலையில இருக்கிறது? அப்ப நாம பையில இருந்து வந்திருக்கோமே, பெண்ணை நம்மளை பாட்டி என்ன நினைப்பாங்க? இப்பயும் நிறைய இந்த மக்கள் சமூகத்துல நிறைய கதகாட்டி இருந்துக்கிட்டு அதெல்லாம் சொல்லையா, அதெல்லாம் யோசிச்சாதான் எங்களுக்கு இப்ப வைத்தியம் பிடிக்கமா இருக்கு. அடுத்ததுக்கு சமூகத்துக்குள்ள முகம் கொடுத்து நிமிந்து நிக்கணும். சமாதானப்படுத்தணும். நாங்கள் எங்க குடும்பத்தால்தான் அவளுக்கு கொஞ்சம் சமாதானமா வச்சிருக்கணும். அப்ப அவவும் சொல்றான், நான் தெரிஞ்சு செய்யல, இதெல்லாம் தெரியாம தான் செய்தேன். நான் வந்து செய்திருக்கே மாட்டேன். இப்ப தான் போட்டு எழுதியிருந்ததெல்லாம் கவனிக்கலையா தான்
என்று கூறிய உதயஸ்ரீயின் குடும்ப உறுப்பினர்கள் ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கும் ஆவணத்தில் கைச்சாத்திட்டாலும் அவர் சிறைச்சாலையில் இருந்து விடுதலையாகி வீடு வந்து சேரும் நாளை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள்.
நமது கிழக்கிழங்கு செய்தியாளர் உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
தமிழிசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
அடுத்து ஓரிரு இந்திய செய்திகள். ஏமன் நாட்டில் தொடர்ந்து உள்நாட்டில் சண்டைகள் நடைபெற்று வருகின்ற சூழலில் அங்கு சிக்கியிருக்கும் பன்னாட்டவர்களை அங்கிருந்து வெளியே எடுக்க பல நாடுகள் கூடுதலான முயற்சிகளை எடுத்து வருகின்றன. அவ்வகையில் இந்தியாவும் அங்கு சிக்கியுள்ளவர்களை எடுக்குவதற்கான முயற்சிகளை ஈடுபட்டுள்ளன. ஏமன் நாட்டிலிருந்து இன்று அவ்வகையில் 358 இந்தியர்கள் நாடு திரும்பியுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக மேலும் 300 பேர் நாடு திரும்ப தயாராகி வருவதாக இந்திய அரசு கூறுகிறது. இருந்தாலும் ஏமன் நாட்டின் தலைநகரான சானா பகுதியில் சிக்கியுள்ள இந்தியர்கள் நாடு திரும்புவதில் சிக்கல்கள் நீடிப்பதாகவும் இந்திய அரச வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
ஏமன் நாட்டில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களில் அடுத்த கட்டமாக 300 பேர் அளவிற்கு தாயகம் திரும்ப தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் விமானம் மூலமாக இன்று வியாழக்கிழமை 358 பேர் நாடு திரும்பியுள்ளார்கள். இவர்களில் சிலர் கேரள மாநில கொச்சின் விமான நிலையத்தில் இறங்கினார்கள். மற்றவர்கள் அனைவரும் மும்பை விமான நிலையத்திற்கு கொண்டு சேர்க்கப்பட்டார்கள். அவர்களில் 200 மேற்பட்டோர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள், தவிர தமிழகத்தை சேர்ந்த 40 பேரும் இன்று நாடு திரும்பியுள்ளனர். இதைத் தொடர்ந்து அடுத்த கட்ட மீட்புப் பணிகள் துவங்க பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் பேச்சாளர் சிதான்ஷு கர் உறுதி செய்துள்ளார். அதன்படி ஏமன் நாட்டின் மேற்கு பகுதி துறைமுகமான அல் உகைடாவிற்கு சென்றடைய INS சுமித்ரா கப்பல் தயார் நிலையில் உள்ளதாகவும், உரிய அனுமதி பெற்றவுடன் இந்தியர்களை மீட்க அக்கப்பல் விரையும் என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். இவர்கள் அனைவரும் அங்கிருந்து ஜிபோட்டி நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் தாயகம் திரும்புவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிபோட்டி நாட்டில் முகாமிட்டிருக்கும் மத்திய வெளியுறவுத்துறையின் இணையமைச்சர் ஜெனரல் VK சிங் தொடர்ந்து மீட்பு பணிகளை கண்காணித்து வருகிறார். இதற்கிடையே ஜிபோட்டி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சரான முகமது அலி யூசுஃபையும் சந்தித்த VK சிங் அவருக்கு நன்றி தெரிவித்தார். ஏமன் நாட்டில் 4000 இந்தியர்கள் என்கிற அளவில் சிக்கி இருக்கக்கூடும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இவர்களில் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக மீட்க முயற்சிகள் மேற்கொண்டுள்ள இந்திய அரசாங்கம் அத்தோடு சேர்த்து அண்டை நாடுகளான இலங்கை மற்றும் பங்களாதேஷ் நாட்டின் குடிமக்களையும் மீட்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ள ஒப்புக்கொண்டுள்ளது. தீவிர போர் நடைபெறும் ஆபத்தான பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவிற்கு உதவிட சவுதி அரேபியாவும் ஒப்புக்கொண்டுள்ளது. குறிப்பாக ஏமன் நாட்டின் தலைநகரான சனா பகுதிகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்க சவுதி அரேபியாவின் உதவி அவசியம் என்று கருதப்படுகிறது. சனாவில் சிக்கியுள்ளவர்கள் மீட்கும் வழி இதுவரை சிக்கலாகவே இருந்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.
அடுத்ததாக, இந்தியாவின் மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் காங்கிரஸ் கட்சியின் தலைவி சோனியா காந்திக்கு எதிராக தெரிவித்திருந்த கருத்துக்கு நாட்டுக்கு முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து போராட்டமும் நடத்தி வருகின்றார்கள். தொடர்ந்து இதுபோன்ற கருத்துக்களை கூறி வரும் அந்த அமைச்சரை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் குரல் கொடுத்து வருகிறது. எனினும் பாரதிய ஜனதா கட்சி அவர் மன்னிப்பு கோரியுள்ளதால் அத்துடன் விஷயத்தை விட்டுவிட வேண்டும் என்று தங்களது கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். செய்திகளுடன் ஜெயக்குமார்.
குறுகிய மனப்பான்மை கொண்டவர் கூறுகின்ற கருத்துக்கு பதிலளிக்க கூடாது என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி இன்று வியாழக்கிழமை கூறியுள்ளார். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களுக்கு பதிலளிப்பது சரியானது கிடையாது, இதுவே எனது பதில் என்றார் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி. மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங்கின் கருத்து காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியை இழிவுபடுத்தும் விதத்திலும் நிறவெறியை வெளிப்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளதாக குற்றம் கூறியுள்ள காங்கிரஸ் கட்சியினர் இன்று நாட்டின் பல பகுதிகளிலும் போராட்டங்களை நடத்தினார்கள். இந்த போராட்டங்களின் போது கிரிராஜ் சிங்கை பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுக்க கோரி கோஷங்களையும் எழுப்பினார்கள். டெல்லியில் உள்ள கிரிராஜ் சிங்கின் வீட்டிற்கு வெளியே முற்றுகை போராட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டு பின்னர் கைது செய்யப்பட்டார்கள். அதேபோல் நாட்டின் முக்கிய நகரான மும்பை உள்ளிட்ட பகுதிகளிலும் பெரிய அளவில் போராட்டங்கள் அரங்கேற்றப்பட்டது. பெருகி வரும் எதிர்ப்புகளுக்கு பதிலளித்து பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சாளர் ஷானவாஸ் உசேன்,
பாரதிய ஜனதா பார்ட்டி நே அப்னி ஸ்திதி ஸ்பஷ்ட் கர் தி ஹை,
பாரதிய ஜனதா கட்சி இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அதன் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. எதிர்கட்சியினர் தேவையில்லாமல் சர்ச்சைகளை உண்டாக்க கூடாது என்றார் பாரதிய ஜனதா கட்சியின் பேச்சாளர் ஷானவாஸ் உசைன். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் தமது கண்டனங்களை வெளியிட்டு வருகிறார்கள். குறிப்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் கபில் சிபில் இது குறித்து குறிப்பிடுகையில், தொடர்ந்து இதுபோன்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறி வரும் கிரிராஜ் சிங் மீது பிரதமர் மோடி நடவடிக்கை எடுக்காமல் மௌனம் காப்பது தவறு என்றார்.
டெல்லியிலிருந்து நமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிய செய்தி குறிப்புகள். அவை அடுத்ததாக, இந்தியாவில் மூன்றாம் தரப்புக்கு இழப்புகளை ஏற்படுத்துகின்ற வாகன விபத்துக்கள் மூலம் மூன்றாம் தரப்பினர்களுக்கு ஏற்படுகின்ற இழப்பை ஈடு செய்யும் வகையிலான வாகன காப்புறுதி கட்டணங்கள் 30% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் காப்புறுதி உலை ஒழுங்குமுறைப்படுத்தும் காப்புறுதி ஒழுங்குமுறை ஆணையம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதுகுறித்து ஒரு பார்வையை வழங்குகின்றார் சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவில் வாகனங்களை பயன்படுத்துவோர் செலுத்த வேண்டிய மூன்றாம் நபர் காப்பீட்டுத் தொகை கட்டணத்தை கணிசமாக அதிகரிக்க இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் அனுமதித்துள்ளது. இதனால் 1000 cc குறைந்த கார்களை பயன்படுத்துவோர் தற்போது செலுத்துவதை விட 30% அளவுக்கு அதிக தொகையை காப்பீட்டு கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும். இருசக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களுக்கான காப்பீட்டுத் தொகையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. இது தொடர்பில் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் வெளியிட்டிருக்கும் உத்தரவில் இழப்பீடுகளை செலுத்துவதற்கு தற்போதைய பிரீமியம் கட்டணங்கள் போதுமானதாக இல்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. 12,000 கிலோ வரை பொருட்களை சுமந்து செல்லும் சரக்கு வாகனங்களுக்கு கட்டண விதிப்பில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மற்ற சரக்கு வாகனங்களுக்கு 19-20% வரை காப்பீட்டு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இருசக்கர வாகனங்களை பொறுத்தவரை 14% to 20% வரை காப்பீட்டு கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கிய மூன்றாம் நபருக்கான இழப்பீட்டை நீதிமன்றங்கள் நிர்ணயிப்பதால் காப்பீட்டு நிறுவனங்கள் அதிக அளவில் இழப்பீடு தர வேண்டியிருக்கிறது. ஆகவே பிரீமியம் தொகை அதிகரிப்பது தவிர்க்க முடியாதது என்கிறார் இந்திய அரசின் காப்பீட்டு நிறுவனமான யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநராக இருந்த ஜெகநாதன்.
கேப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் அந்த காம்பன்சேஷன் வந்து கோர்ட் தான் டிசைட் பண்ணது. சோ கோர்ட்டுடைய ஆர்டர் எது இருக்கோ அதை பொறுத்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து பே பண்ணணும். இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து பல பேருக்கு இருந்து பிரீமியத்தை வாங்கி அதை ஒரு வைப்பு தொகையா வச்சு அதை வந்து எங்கெங்க இந்த மாதிரி ஏற்படுதோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல கோர்ட் வந்து எவ்வளவு கொடுக்க சொல்றாங்களோ அதை கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து அவங்களுடைய அடிப்பட்டவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். நேச்சுரலி இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து தான் நஷ்டம் ஏற்றுக்க முடியாது. அது பழையபடியும் பரவாயில்ல, அந்த யாராவது வாகனங்கள் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட வாங்கி அதை இது சரி கட்டுறாங்க.
கார்களை பொறுத்தவரை 1000 cc வரையிலான என்ஜின் திறன் கொண்ட கார்களுக்கு காப்பீட்டு கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் இருக்கிறது என்கிறார் ஜெகநாதன்.
இப்போ வந்து ஒரு மொத்தமா இந்த வருஷம் 30% கிளைம் ஏறி இருக்கா, இந்த 30% எந்தெந்த ஏரியால எவ்வளவு ஏறி இருக்குன்னு பாப்பாங்க. எந்தெந்த ஏரியால எவ்வளவு ஏறி இருக்கோ அந்த 30% வந்து அந்தந்த ஏரியாவுக்கு பிரிச்சு போட்டு அதை பிரீமியமா மாற்றுவாங்க, அவ்வளவுதான்.
சரக்கு வாகனங்களுக்கும் மூன்றாம் நபர் காப்பீட்டு கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருப்பது சிறிய அளவில் விலைவாசி உயர்வை ஏற்படுத்தக்கூடும் என அஞ்சப்படுகிறது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். அடுத்ததாக, மலேயா பிரிட்டனின் காலனித்துவ நாடாக இருந்தபொழுது அங்கு கொத்தடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட இந்திய மக்களின் வம்சாவளியினர் தொடர்ந்து மலேசியாவில் உரிமையற்றவர்களாக இருக்கின்றார்கள், பல இன்னர்களை அனுபவிக்கின்றார்கள் என்று கூறி, எனவே அதற்கு பிரிட்டன் போதிய இழப்பீடு வழங்க வேண்டும், காலனித்துவ காலத்தில் பிரிட்டன் இழைத்ததாக ஹிண்ட்ராஃப் அமைப்பினர் கூறும் நடவடிக்கைகளுக்கு பிரிட்டன் மன்னிப்பு கோர வேண்டும் என்று கூறி, ஹிண்ட்ராஃப் அமைப்பின் தலைவர் வேதமூர்த்தி பிரிட்டனில் உள்ள லண்டன் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு ஒன்று விசாரணைக்கு நேற்று ஏற்றுக்கொள்ளப்படாமல் நிராகரிக்கப்பட்டுவிட்டது. இந்த வழக்கு என்ன ஆயிற்று, நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, நீதிபதி ஏன் இந்த வழக்கை நிராகரித்தார் என்று இன்று பிபிசிக்கு வந்திருந்த வேதமூர்த்தி அவர்களிடம் கேட்டேன்.
நீதிபதி வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், மலேசியா நாட்டுக்கு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அது வந்து பை வே ஆஃப் ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் மூலமாக அவங்க அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ் ராணியார் வந்துட்டு அந்த ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இல்லை அவங்களுடைய கடமையை செய்கிற அந்த பட்சத்தில் வந்துட்டு சட்டத்தின் கீழ் அவங்க வந்து அவங்களுடைய கடமையை செய்யும் பொழுது அதை தவறாக பார்க்க முடியாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் முடிவு எடுத்தாங்க நேற்று. அதாவது பிரிட்டன் ராணி வந்துட்டு அவங்களுடைய கடமையை செய்கிறதுனால அவங்கள வந்துட்டு நீதிமன்றத்தில் அவன் நிறுத்த முடியாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க.
ஆனால் உங்கள் வழக்கில் வந்து அடிப்படை நியாயங்கள் இருந்தது அல்லது நீங்கள் மேல்முறையீடு செய்ய முடியும், அப்பீல் செய்ய முடியும் அப்படின்னு ஏதாவது நீதிபதி சொன்னாரா?
நீதிபதி என்ன சொன்னார்ன்னு சொன்னால், மலேசியாவில் உள்ள ஆர்டிகல் 153 வந்துட்டு அது வந்து ஒரு இனவாத ப்ரொவிஷன் சொல்லி அவர் நேற்று அந்த முடிவில் அவர் ஒத்துக்கிட்டாரு. அதே வேளையில் வந்துட்டு அப்படியாப்பட்ட ஒரு ஆர்டிக்கலை வந்து உலகத்தில் எந்த ஒரு கோர்ட்லையும் வந்துட்டு சஸ்டெயின் பண்ணாதுன்னு சொல்லி அவர் தீர்ப்பு சொன்னார். இப்போ நம்மளுக்கு வந்து அப்பீல் பண்ணுறதுக்கு யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ்கில் வந்துட்டு அப்பீல் பண்ணுறதுக்கு மேபி அங்கே நம்ம வாய்ப்பு நம்ம பார்க்கலாம் என்று அவர் அந்த தீர்ப்பில் அவர் நேற்று சொல்லியிருந்தார்.
இப்போ மேல்முறையீடு செய்வதற்கான எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதா?
இப்போ நம்மளுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குது. ஒன்று, பிரிட்டன் நாட்டில் உள்ள கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு ஒரு அப்பீல் செய்யலாம். அதே வேளையில் யூரோப்பியன் கோர்ட்டுக்கும் நம்ம போய் அங்கே வந்துட்டு மனித உரிமை அடிப்படையில் பிரிட்டன் நாடு வந்து இந்த கேஸை எடுத்து நடத்தணும்னு சொல்லி ஃபுல் அத்தாரிட்டி அங்கேருந்து வாங்கிட்டு திருப்பியும் வந்துட்டு லண்டனுக்கு நம்ம நீதிமன்றத்துக்கு வரலாம். ஸோ ரெண்டு வழி இருக்குது நம்மளுக்கு.
சரி வேதமூர்த்தி, என்ன தான் வந்து நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம், ஒரு எங்கே செய்ய போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை. ஆனால் அடிப்படையில் வந்து வழக்கை நீதிமன்றத்தில் இங்கே பிரிட்டனில் நீதிபதி தள்ளுபடி செய்தது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய தோல்வி தானே?
நிச்சயமாக இல்லை, இது வந்து ஒரு தோல்வியாக நம்ம பார்க்கல. ஏன்னா இன்னும் பல ப்ரொசீஜர் இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு. அதே வேளையில் ஒரு பெரிய வெற்றியாகவும் பார்க்குறோம். என்னன்னா, அந்த நீதிமன்றத்தில் வந்துட்டு ஆர்டிகல் 153 வந்து ஒரு இனவாத ப்ரொவிஷன் சொல்லி அவங்க நீதிமன்றமே ஒத்துக்கிறாங்க. இதனால் தமிழர்கள், மலேசியாவில் உள்ள தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க ஒத்துக்கிறாங்க. அதே வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றியாக நாங்க கருதுறோம்.
இதற்கான தீர்வை நீங்க ஏன் மலேசியால காண முடியாது? இந்த அரசியல் சாசனத்தை எழுதிய பிரிட்டிஷ் நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றமே இதை வந்து தவறுன்னு சொல்லும் பொழுது, மலேசியா அந்த ஒரு அரசியல் சாசனத்திலிருந்து அந்த பிரிவை நீக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இப்ப மலேசியால வலுக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதை நோக்கி நகர்வதற்கான திட்டம் இருக்கிறதா? அதாவது அரசியல் பேதங்களுக்கு அப்பாற்பட்டு
இப்ப வந்து பிரிட்டன் நாட்டில் வந்து உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்தனால இப்ப இந்த தீர்ப்பை வச்சுக்கிட்டு நம்ம மலேசியால வந்து தனியா நம்ம ஒரு வழக்கு போடலாம். அதாவது இந்த இனவாத ரீதியான இந்த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவிஷனை வந்துட்டு மலேசியன் கவர்மெண்ட் வந்து எடுத்துடணும்னு சொல்லி நம்ம ஒரு மனு போடலாம். ஆனால் அது நம்மளுக்கு மலேசியாவில் நீதி கிடைக்குமாங்கிறது நம்மளுக்கு அதில் ரொம்ப சந்தேகமாக தான் இருக்குது. அதாவது மலேசியாவில் இப்படியாப்பட்ட ஒரு வழக்கு நம்ம போய் போட்டோம்னு சொன்னால், மலேசியாவோட சட்டத்தின் கீழ் வந்துட்டு செடிஷன் ஆக்ட் கீழே வந்து இப்படியாப்பட்ட ஒரு சட்டத்தை வந்து கேள்வி கேட்க முடியாது, அது வந்து சட்ட ரீதியில் அது தவறுன்னு சொல்லி சில சட்டங்கள் இருக்குது. அந்த வகையில் வந்துட்டு இந்த வழக்கு நம்ம போடுறதுக்கு வந்துட்டு மக்களுடைய ஆதரவு இருந்ததாக இருந்தால் நம்ம நிச்சயமாக இந்த வழக்கு நம்ம போடலாம்.
மலேசியாவில் நியாயத்தன்மையான சிந்தனை கொண்ட அனைத்து தரப்பு அரசியல்வாதிகளையும் ஒன்றாக இணைத்து கொண்டு ஒரு வழக்கை நீங்கள் முன்னெடுக்க முடியாதா?
திட்டம் இருந்தாலும் கூட உண்மை வந்து என்னன்னு சொன்னா, எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்துட்டு ஒரு இனவாத ரீதியான ஒரு ப்ரொவிஷன், அது அம்னோ உள்ளவங்களுக்கும் தெரியும், மற்ற எதிர்கட்சியில் உள்ளவங்களுக்கும் தெரியும். ஆனால் தைரியமாக முன்னு வந்து இது வந்து ஒரு இனவாத ரீதியான ஒரு ப்ரொவிஷன் சொல்லி யாரும் தைரியமாக வந்து ஒரு வழக்கு போட்டோ அல்லது அரசியல் மூலமாக இந்த ப்ரொவிஷனை எடுக்கணுமோ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து யாரும் செய்ய மாட்டாங்க.
ஆனால் வேதமூர்த்தி அவர்களே, இப்போ யதார்த்த ரீதியில் வந்து இதுக்கு ஒரு தீர்வு ஏற்படுங்கிற நம்பிக்கை இருக்கா?
எனக்கு வந்து இதில் முழுமையாக நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம ஃபுல்லாக நம்மளுடைய ஆப்ஷன்ஸை நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணல இன்னும். ஐரோப்பியா நீதிமன்றத்தில் வந்துட்டு கேஸை போட்டு அதில் நம்மளுக்கு வந்து நீதி கிடைக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதே வகையில் வந்துட்டு கோர்ட் ஆஃப் அப்பீல்லையும் எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது. இதையும் நம்ம தாண்டி நம்ம போகிறதா இருந்தால் அதுக்கப்புறம் ஐநா சபை மூலமாக பல மனுக்கள் நம்ம போட்டு மற்ற நாட்டில் இருக்கிற மனித உரிமை இயக்கங்கள், யுனைடெட் ஸ்டேட்ஸில் உள்ள ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், அங்கே உள்ள ஹியூமன் ரைட்ஸ் பாடிஸ்லாம் அவங்களோட சப்போர்ட்டையும் வாங்கி நம்ம வந்துட்டு பல நடவடிக்கைகள் நம்ம எடுத்து இந்த இனவாத ரீதியான ப்ரொவிஷனை நீக்கிறதுக்கு பல வகையான திட்டங்கள் செய்கிறதுக்கு நம்மளுடைய திட்டங்கள் இருக்குது.
ஹிண்ட்ராஃப் அமைப்பின் தலைவர் வேதமூர்த்தி. கென்யாவில் அல் ஷபாப் தீவிரவாதிகள் ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள் புகுந்து அங்கு நடத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த குறைந்தது 70 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக கென்யாவின் உள்துறை அமைச்சகம் சற்று முன்னர் அறிவித்துள்ளது. தாக்குதல் நடத்திய 4 பேரையும் அரசு கொன்றுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றார்கள் என்கின்ற தகவலுடன் இன்று விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.